ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் மானினேர் விழி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திரு ஆலவாய் கோயிலில் போய் சொக்கநாதர்கிட்ட இது மாதிரி நான் சமணர்களோட வாது செய்ய போனோமா, உன்னுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்டு ரெண்டு பதிகம் பாடுறார். அந்த ரெண்டு பதிகம் பாடி முடித்ததும் அவரோட உள்ளத்தில் சிவருமானுடைய திருவுள்ள கிடக்கை தெரிகிறது. அதன்படி அவர் அங்கேருந்து கிளம்பி பாண்டிய ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறார். அப்படி அவர் அரண்மனைக்கு போனதும் அவருடைய வருகையை குலச்சிரியார் மங்கையர்கரசியார்னு உள்ளே போய் ராஜாட்ட தெரிவிக்கிறார். நமக்கு ஞாபகம் இருக்குன்னப்போ அந்த ராஜா ரொம்ப கடுமையான ஜுரத்தில் படுத்து கிடக்கார். அவர் கண்ணை திறக்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, பேச முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அவர். அதனால் அவர் படுத்த படிக்கையாக இருக்கார். சொன்னதும் ராஜா வர உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் அங்கே உள்ளே போகிறார் ராஜா படுத்துட்டு இடத்துக்கு. அப்படி அவர் போனதும் அவரை சுற்றி சமண குருமார்கள் கூட்டம் நிறைய இருக்குது. திருஞான சம்பந்தர் உள்ளே வந்ததும் ராஜா அவரை இப்படி கையை காமிச்சு அப்படி தலைமாட்டில் ஒரு ஆசனம் இருக்குது, அந்த ஆசனத்தில் உட்காருங்கன்னு இப்படி ஜாடா காட்டுறான். திருஞான சம்பந்தர் போய் அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கிறார். அப்போது ஒரு அறிமுகம் மாதிரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீர்கள் அப்படின்னு ராஜா கேட்குறான் அவரை. அப்போ அவர் ஒரு பதிகம் பாடுறார், பிரமனூர் வேணுபுரம்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சிறுகாழிக்கு 12 பேர்கள் உண்டு இல்லையா. காழிங்கிறது ஒரு பேர், கழுமலம், புகழி, பூந்தராய், பிரமபுரம், வேணுபுரம், கொச்சைவயம், இப்படி பல பேர்கள், 12 பேர் உண்டு அதுக்கு, அந்த ஊருக்கு. அதனால் அவர் இந்த 12 பேர்களையும் வச்சு பாடுறார். ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த 12 ஊர்களோட பேரும் வரும், ஆனால் வெவ்வேறு சீக்வன்ஸில் வரும். அப்படியா 12 பாடல்கள் பாடுறார். இதுக்கு திருச்சக்கரமாற்றுன்னு பேர். அந்த பாடல்கள்லாம் பாடி, அந்த பதியத்தை பாடி முடித்ததும் அங்கே இருக்கிற சமணர்களுக்கெல்லாம், என்னடா இது ராஜா அப்படி எந்த ஊர்னு கேட்டால் அவர் இப்படி ஒரு 12 பாட்டு பாடுறார், இப்படி இசையோடு பாடுறாரு அப்படின்னு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ரெண்டாவது, இவர் எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரே வெறி. அதனால் அவரை சுற்றி நின்றுண்டு சம்பந்தரோட வாது கூப்பிடுறா, எங்கள் இதில் இப்படி சொல்லிருக்கு அப்படி சொல்லிருக்கு தெரியுமா, உங்கள் இதில் என்ன சொல்லிருக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ காய்ச்சி மிஷினை கத்த ஆரம்பிக்கிறார் அவரை சுற்றி நின்று. இதை பார்த்ததும் மங்கையர் கரசியாருக்கு மனசு நடுங்கிறது. ஏன்னா சம்பந்தருக்கு அவருக்கு ஒரு 8 வயசோ 9 வயசோ அந்த ரேஞ்சில் இருக்கார் அவர். அவரை சுற்றி ஒரு 30-40-50 சமண குருமகள் தடிமாடுகளாக நின்று இப்படி கத்துறதெல்லாம் பார்த்ததும் அவருக்கு மங்கையர் கரசியாருக்கு பயம் வந்துடுறது. இவர்கள் போடுறதை பார்த்து சம்பந்தருக்கு அதை ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு. அப்போ உடனே இந்த ராஜாவை பார்த்து மங்கையர் கிருஷ்ணர் சொல்கிறார், இது பாருங்க அவர் அவரை சுற்றி இவ்வளோ பேர் ரெண்டு இப்படி இது பண்ணுறாலே கொஞ்சம் எனக்கு கவலையாக இருக்கே அப்படிங்கிறார். இப்போ ராஜா சொல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமண குருமார்களையும் சம்பந்தரையும் பார்த்து, நீங்கள் எனக்கு இப்போ இந்த ஜுரம் இப்படி இருக்கு, என்னோட ஜுரத்தை நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு தீருங்கோ. அப்போ யார் பக்கம் உண்மை இருக்குன்னு, இந்த போட்டியில் ஜெயிக்கிறவா யாரோ அவள் பக்கம் தான் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் அப்படி பண்ணுங்க, அதுக்கப்புறமா வாதுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அப்போது இதை கேட்டதும் சம்பந்தர் அதுக்கு சரின்ட்டு மங்கையர்கரசியாரை பார்த்து சொல்கிறார், மங்கையர்கரசியே நீ பயப்படாத, ஆனால் சிவருமான் என் உள்ளத்தில் நிற்கிறான். சிவருமான் என் உள்ளத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு விதமான கவலையும் கிடையாது, இந்த பயமும் கிடையாது, அதனால் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன பதிகம் தான் இந்த பதிகம், இன்றைக்கி பார்க்க போகிற பதிகம். அதனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் சில பெரிய புராண பாடல்கள்லாம் பார்ப்போம். அப்படி இந்த பெரிய புராண பாடல்களை பார்த்ததுக்கப்புறமா பதியத்துக்கு போவோம். பெரும்பாலும் இன்றைக்கி இதில் ஒரு 7 பெரிய புராண பாடல்கள் பார்க்க போகிறோம். முதல் பாட்டு பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணத்தில் 752 பாட்டு இது. அப்படி சம்பந்தர் உள்ளே வந்து நுழையிறார். ராஜா அவரை பார்த்து இப்படி ஒரு வணக்கம் செலுத்தி அவரை அந்த தலைமாட்டில் ஆசனத்தில் உட்கார வைக்கிறான். அந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகிறோம். கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி, தன் துணர் முடியின் பாங்கர் தமனிய பீடங்காட்ட வன் தமிழ் விரகர் மேவி அதன்மிசை இருந்தார் மாயை கொண்டவள் அமணரெல்லாம் குறிப்பு நூல் அச்சம் கொண்டார். என்ன சொல்ல வர்றாருனாக்க, இந்த அப்படி அந்த ராஜா படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு சம்பந்தர் வர்றார். அப்படி சம்பந்தர் அங்கே நுழைஞ்சதுமே ராஜா அவரை பார்க்குறான். பார்த்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை முதல் முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா வருகன்னு வரவேற்போம், வணக்கம் சொல்லுவோம். ஆனால் ராஜாவுக்கு உடம்பு முடியலை, ஜுரத்தில் துடிச்சுட்டுருக்கான், படுத்து படுக்கையாக கிடக்கான். அதனால் அவன் அப்படி எழுந்து உட்காந்துலாம் வணக்கம் சொல்லியிருக்க மாட்டான். அப்படி படுத்தபடியே அவரை பார்த்தபடியே கையை தூக்கி கும்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு பாவனை பண்ணி அப்படி அங்கே தலைமாட்டில் ஒரு ஆசனத்தை காமிக்கிறான் சைகையில். அப்போது சம்பந்தர் போய் அதில் உட்கார்றார். இதை பார்த்ததும் இந்த சமணர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வர்றது. அதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான அர்த்தம். கண்ட அப்பொழுதே அப்படின்னா கண்ட உடனேயே, சம்பந்தரை பார்த்த உடனேயே வேந்தன் கையெடுத்து, ராஜாவான அந்த பாண்டிய ராஜா கையை தூக்கி அப்படி ஒரு கும்பிடு போட்டோ இல்லை வணக்கம் செலுத்தியோ இல்லைனாக்க வணக்கம் செலுத்த முடியாட்டா வணக்கம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணியோ அப்படி பண்ணி அவரை பார்த்து எய்த நோக்கி அவரை பார்த்து, தன் துணர் முடியின் பாங்கர் தமனிய பீடம் காட்ட, அவன் தலைமாட்டில் இருந்த ஒரு ஆசனத்தை காட்டுறார். அதுதான் அந்த ரெண்டாவது அடிக்கு அர்த்தம். இதில் நமக்கு தெரியாத வார்த்தை சில இருக்கு. தன் துணர் முடியின் பாங்கர் அப்படின்னா தலைமாட்டில்னு அர்த்தம். தன் அப்படின்னா குளிர்ச்சி குளுமை, துணர் அப்படின்னாக்க பூ, முடி அப்படின்னா தலை. இதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காலத்தில் மயிர் அப்படிங்கிறதுக்கு வேலை பலரும் முடி அப்படின்னு சொல்கிற, ஆனால் முடின்னு தேவாரத்தில் எங்கெல்லாம் வர்றதோ அதெல்லாம் தலை அப்படிங்கிற அர்த்தம், இல்லைன்னா கிரீடம் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் தன் துணர் முடியின் பாங்கர், பாங்கர்னா பக்கத்தில் அப்படின்னா தன் துணர் முடியின் பாங்கர்னா குளிர்ந்த பூக்களை அணிந்த தலையின் பக்கத்தில். துணர் அப்படின்னா பூன்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஆண்கள் சிகை வச்சிருப்பார், ஆண்களும் தலையில் பூ அணிவார்கள். இது நமக்கு புதுசாக இருக்கலாம் இந்த காலத்தில் கேட்கறதுக்கு, ஆனால் அந்த காலத்தில் வழக்கம் உண்டு, அந்த பழக்கம் உண்டு. எப்படின்னாக்க வேற தேவார பாடல்கள்லையும் வர்றது, சிவபெருமான் தலையில் பூ அணிந்திருக்கிறார் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற தேவார பாடல்கள்லையும் அங்கங்கே சுட்டப்படும். இது மாதிரி அங்கே திருநாவுக்கரசர் திங்களூரில் போய் அப்பூதி அடிகளை பார்ப்பார், அந்த வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன திருவருட்செல்வர் படத்தில் அந்த காட்சி வரும், அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போவார், அவரோட பையனை பாம்பு தீண்டி அவன் செத்து போடுவான், அப்புறம் அதை சுருட்டு பாயில் சுருட்டு வச்சுட்டு இவருக்கு சாப்பாடு போட வருவா, அப்போ இவர் என்ன உங்கள் பையனை கூப்பிடுங்கம்பார், அப்புறம் செத்து போயிட்டாங்க கண்டுபிடிச்சு, அப்புறம் அந்த பையனை கொண்டு போய் கோயில் வாசலில் வச்சு ஒரு பதிகம் பாடி அவனை உயிர் பிழைப்பிப்பார். அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் திருநாவுக்கரசர் அந்த திருப்பயணம்னு அந்த திங்களூருக்கு அடுத்த ஊர் அது, அந்த திருப்பயணத்தில் கோயிலில் ஒரு பதிகம் பாடுறார், சொன்மாலை பயில்கின்ற குயிலே நங்கால் சொல்லிடுறேன்னு வரும் அது ஆரம்பிக்கிற பதிகம் அது. அதில் கடைசி பாட்டில் சொல்லுவார், அது மாதிரி அப்பூதி அடிகளுடைய குஞ்சி பூவாய் நின்ற சேவடியை கோடியேன்னு வரும். அதில் குஞ்சி பூ அப்படின்னாக்க குஞ்சினா தலைமயிர், பூனா அதில் சுருகி இருக்கிற பூ. அப்பூதி அடிகள் தலையில் பூ மாதிரி உன்னுடைய திருவடியை சூடி இருக்கிறார் அப்படின்னு அதில் சொல்லுவார். அதில் திருநாவுக்கரசர் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னாக்க, ஆண்கள் தலையில் பூ அணிகிற பழக்கம் உண்டு, அதுதான் இங்கே சொல்கிறார். தன் துணர் முடியின் பாங்கர், அந்த குளிர்ந்த பூக்களை அணிந்த தலையின் பக்கத்தில், பாங்கர்னா பக்கம் பக்கத்தில், தமனிய பீடம் காட்ட, தமனியம் அப்படின்னாக்க தங் பொன் அப்படின்னு அர்த்தம், பீடம்னா ஆசனம், தமனிய பீடம்னாக்க ஒரு கோல்டன் சேர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி ஒரு அருமையான பொன்னாலான ஒரு ஆசனத்தை காட்டினான் அந்த ராஜா. அப்படி அதை காட்ட அப்படி கையால் அப்படி காமிச்சான், இங்கே வந்து உட்காந்துங்கோ அப்படின்னு. அப்படி காமிக்கவும் வன் தமிழ் விரகர் மேவி அதன் மிசை இருந்தார். வன் தமிழ் விரகர்னா இது திருஞான சம்பந்தர் குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ். வன்மையான வன்மைனாக்க வளம் வளப்பம்னு அர்த்தம், ஃபெர்டைல் அது மாதிரிலாம், ரொம்ப வளம் மிக்க தமிழ் விரகர், விரகர்னா தமிழ் வல்லவர், அப்படிப்பட்ட தமிழ் வளமையான தமிழ் வல்லவர் ஆகிய திருஞான சம்பந்தர் அந்த ஆசனத்தின் மேலே அமர்ந்து இருந்தார். அமர்ந்தார்னு அர்த்தம், இருந்தா இருத்தல் அப்படின்னாக்க அதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு, டு பி அப்படின்னு ஒரு அர்த்தம், டு பி சீட்டட் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அதனால அதன் மிசை அப்படின்னா அந்த பீடத்தின் மேல் இருந்தார் அப்படின்னா உட்கார்ந்தார். அப்படி ராஜா அந்த ஆசனத்தை காட்டவும் திருஞான சம்பந்தர் போய் அந்த ஆசனத்து மேல உட்கார்ந்துட்டார். மாயை கொண்ட வல் அமணர் எல்லாம் குறிப்பு நூல் அச்சம் கொண்டார். வல் அமணர் அப்படின்னா வலிமையான சமணர்கள். வல் 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 அப்படின்னாக்க வலிமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, கொடுமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா. அவன் வல்லவன் அப்படின்னா அவனுக்கு நிறைய ஆற்றல் உண்டுன்னு அர்த்தம். வன்மை அப்படின்னாக்க போராட்டத்தில் வன்மை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கொடுமையும் உண்டு. அதனால மாயை கொண்ட, மாயைனாக்க வஞ்சனை இல்லையா, என்ன மாயம் செஞ்சுட்டான்னு தெரியலையே அப்படிங்கிறோமே ஏமாத்துறது. அது மாதிரி மாயை கொண்டன்னா மனசுக்குள்ள நிறைய வஞ்சனையை அடக்கி இருக்கின்ற வல் அமணர் எல்லாம், இந்த வலிமை மிக்க கொடிய சமணர்கள் எல்லாம் குறிப்பினுள் அச்சம் கொண்டார். இந்த குறிப்பினுள்னாக்க இந்த ராஜா அப்படி கை காமிச்சான் இல்லையா, இப்படி அவரை பார்த்து ராஜா அவரை பார்த்து வரவேற்றுறது, அப்படி அவரை ஆசனத்தில் தலைமாட்டில் ஆசனத்தில் உட்காந்துங்கன்னு காமிச்சது, அவன் முகத்தில் இருந்த ஒரு உணர்ச்சி, அதெல்லாத்தையும் இவன் கவனிக்கிற, இதெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு ஒரு பயம் தோன்றது மனசுக்குள்ள. என்னடா இது, நமக்கு எது, ராஜா வந்து அவரை பக்கம் போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுத்து. அப்படி அந்த ராஜா இந்த குறிப்பினுள் அப்படிங்கிறதுக்கு உரையில் ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்குறான். குறிப்பினுள்னா அந்த ராஜா காமிச்ச அந்த சைகையில் அப்படி வாங்க உட்காருக்கும்னு சைகை காமிச்சார் இல்லையா, அந்த அதிலிருந்த அந்த சைகையிலேருந்து அவர்களுக்கு ஒரு பயம் வந்துடுத்து அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னாக்க குறிப்பினுள் அப்படின்னா மனசுக்குள்ள, அப்படி அந்த வெளிப்படையாக தெரியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுத்து அவளுக்கு. ஏன்னா நமக்கு பயம் வந்தாக்க முகத்திலே தெரியும், சமயத்தில் முகத்தில் பயத்தை காட்டாமல் மனசுக்குள்ள பயம் இருக்கும், முகத்தில் பயத்தை காட்ட மாட்டோம், அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ள பயம் கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம், அடுத்த பாட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு பாட்டை விட்டுட்டேன், ஏன்னா நமக்கு எல்லா பாட்டையும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சில பாடல்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டு 755 பாடல். பிள்ளையார் செம்பன் மணி பீடத்தில் இருந்த பொழுது உள்ளம் நிறை பொறாமையினால் உழையிருந்த கார் அமணர் கொள்ளும் மனத்திடை அச்சம் மறைத்து முகம் கோபத்தி துள்ளி எழும் அனற்கண்கள் சிவந்து பல சொல்லுவார். ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஸ்கிப் பண்ணேன்னே, அந்த பாடல்களில் ராஜா அவர்கிட்ட உங்க ஊர் என்னன்னு கேட்க சம்பந்தர் வந்து அந்த சக்கரமாற்று பதிகத்தை பாட அந்த அந்த காட்சியெல்லாம் அந்த ரெண்டு மூணு பாட்டில் இருக்கு. நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறதுல அந்த பாட்டை பதிகெல்லாம் பாட்டு முடிச்சதுக்கப்புறம் சம்பந்தர் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அந்த சமணர்கள்லாம் அவரை சுற்றிட்டு போட்டிக்கு அழைக்கிறா, வாதுக்கு அழைக்கிறா, உங்க இதில் இப்படி சொல்றீங்க, எங்கள் இதில் இப்படி சொல்றிருக்கு பார், அது இது எங்களோட தான் உண்மை, உன்னோடது போய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று. இப்போ ஒரு கூட்டத்தில் கூச்சல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், அது தமிழ்நாட்டில் சட்டசபையில் அப்பப்போ நடக்கும் இது மாதிரி, அந்த கூச்சல் டிவிலையும் பார்த்துட்டு இல்லைங்க, அது மாதிரி யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் எல்லா ஆளாளும் கத்தின்னு இருப்பேன், அது மாதிரி நடந்தது அங்கே. அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறேன். பிள்ளையார், பிள்ளையார்னாக்க திருஞான சம்பந்தர், அதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். நம்ம பல தேவார பெரிய புராண பாடல்களில் பிள்ளையார்னு வர்றதெல்லாமே திருஞான சம்பந்தரை குறிக்கிற பாடல்கள் வார்த்தை பிள்ளையாருங்கிறது. இல்லை சில இடங்களில் பிள்ளையார் அப்படிங்கிறது சண்டேஸ்வர நாயனாரை குறிக்கிற கதையில் வரும், அதனால் பிள்ளையாருங்கிறது விநாயகரை குறிக்கிற வார்த்தை இல்லை இந்த பாடல்கள்லாம், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிள்ளையார் செம்பன் மணிப்பீடத்தில் இருந்த பொழுது, அந்த செம்பன் மணிப்பீடம், செம்பன்னா முன்னாடி பார்த்தோம் தமனியே பீடம்னு முதல் முன்னாடி பாட்டில் பார்த்தோம், அப்படி பொன்னாலான ஆசனம், அப்படி அதுக்கு பல பலான தங்கப்பூன்லாம் போட்டு அப்படி விசேஷமான ஆசனம். அப்படி அந்த செம்பன் மணிப்பீடம், மணினாக்க அழகியன்னு எடுத்துக்கலாம், மணிப்பீடம்னா அழகான ஆசனம். அப்படி அந்த அழகான ஆசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த பொழுது உள்ளம் நிறை பொறாமையினால், அந்த சுற்றி இருந்த அமணர்கள்லாம் இருக்காளே அவர்கள் உள்ளத்துக்குள்ள பொறாமை எக்கச்சக்கமாக இருக்கு. என்ன பொறாமை, இந்த சம்பந்தருக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறானே இந்த ராஜா, இந்த சம்பந்தருக்கு இப்படி இவரோட வரவுனால நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமோ, நம்மளுடைய பதவிக்கு நம்மளுடைய பவருக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால அவர் உள்ளத்துக்குள்ள சம்பந்தர் பார்த்து ஒரு பொறாமை வர்றது. அந்த அப்படிப்பட்ட அந்த பொறாமையினால உழை இருந்த காரமணர், உழைனாக்க பக்கம், பக்கத்தில் இருந்த காரமணர், அந்த கரிய சமணர்கள், அதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். கார் அமணருங்கிறது என்ன, அமணர்னா சமணர் அது நமக்கு தெரியும், கார் அப்படின்னா கருமை, கார்மேகம் அப்படின்லாம் அடிக்கடி பாட்டில் எல்லாம் படிக்கிறோமே, கார் அப்படின்னா கருமை. அந்த கருமை அவர்களுக்கு எதனால் அடைமொழியாக வர்றது அப்படின்னாக்க அப்ஜெக்டிவ் எதுக்கு கார் அமணர்னு சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம், ஒன்று அந்த சமணர்கள் அவர்களுடைய கொள்கைகள்னால குளிக்க மாட்டான், ஏன்னா குளிச்சாக்க உடம்பு மேலே இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போயிடும், அப்படிப்பட்ட கொலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அஹிம்சை கொள்கையினால குளிக்க மாட்டாவா, அதனால வருஷக்கணக்காக குளிக்கலன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் நமக்கே யோசிச்சு பார்த்துக்கலாம், அவ்வளோ அழுக்கு பிடிஞ்சு அப்படி இருக்கும் உடம்பு கருமையாக, அது ஒரு பக்கம். இன்னொன்று அவர் உள்ளத்தில் தூய்மை இல்லை, உள்ளத்தில் வஞ்சனை நிறைய இருக்குது, அதனால் உள்ளத்தில் அந்த வஞ்சனை வந்து கருமைக்கும் கருப்புக்கும் தூய்மை வெண்மைக்கும் வரும், அதனால் இந்த வஞ்சனை இருக்கிறதுனால அவர்கள் உள்ளம் கருப்பாக இருக்கு, அதனால கார் அமணர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்த அந்த பக்கத்தில் இருந்த அந்த கரிய அமணர்கள் எல்லாம் சமணர்கள்லாம் கொள்ளும் மனத்திடை அச்சம் மறைத்து, இந்த மனத்திடை கொள்ளும் அச்சம் மறைத்து அப்படின்னு நம்ம அந்த கொள்ளுங்கிறத மனத்திடைக்கு அப்புறமா கொண்டு போய் வச்சுட்டு பொருள் கொள்ளணும். கொள்ளும் மனத்திடை அச்சம் மறைத்து அப்படின்னா மனத்திடை கொள்ளும் அச்சம் மறைத்து, அவர்கள் மனசுக்குள்ள பயம் இருக்கு நமக்கு ஆபத்து வரப்போறது அப்படின்னு. ஆனா அந்த பயத்தை முகத்துல காட்டாம அது உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு, முகம் கோபத்தி துள்ளி எழும் அனற்கண்கள் சிவந்து பல சொல்லுவார். முகத்துல கோபத்தி துள்ளி எழும் அனற்கண்கள் சிவந்து, அங்க கோபம் வந்துடுத்து இல்லையா, அந்த கோபம் வந்தா நம்ம என்ன ஆகும், அப்படியே மூஞ்செல்லாம் சிவந்து போயிடும், கண்ணு சிவக்கும். அதனால கண் சிவத்தல் அப்படிங்கிறது கோபிச்சுக்கிறதோடைய ஒரு சிம்டம் அது. அப்படி முகத்துல கோபத்தி துள்ளி எழும்படியாக அனல் கண்கள், கண்கள்லாம் தீ போல சக்கச்செவல் கண்கள் சிவந்து பல சொல்லுவார். ஆளாளுக்கு வெவ்வேறு சொல்ல ஆரம்பிக்கிறார். சுத்தி ஒரு 30-40 சமணர்களா இருப்பா வச்சுக்கோமே, எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாக்க என்ன ஆகும், ஒரே கூச்சல் தான் கேட்கும். அதுதான் அங்க நடந்தது. இதான் இந்த இப்ப நம்ம பார்த்த ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாடல், காலை எழும் கதிரவனை புடைசூழும் கருமுகில் போல் பீலிசேர் சமன் கையர் பிள்ளையார் தமை சூழ்வார். ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு எண்ணி தாம் கோலும் நூல் எடுத்து ஓதி தலை திமிர்ப்ப குறைத்தார்கள். இதுல சேக்கிழார் ஒரு அருமையான ஓவியம் சொல்றார் இந்த பாட்டுல. என்ன அப்படின்னா, அங்க சம்பந்தர் அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை சுத்தி சமணர்கள் கூட்டம். முன்னாடி சொல்றார் காராமணர் அப்படின்னு, ஏன்னா உருவமும் கருமை உள்ளமும் கருமை. அப்போ அதுக்கு என்னடா ஓமை சொல்லலான்னு பார்த்து சேக்கிழார் இந்த இது சொல்றார். காலை எழும் கதிரவனை, கதிரவன் சூரியன், காலை எழும் கதிரவன்னாக்க காலங்காலத்தில் எழுந்திருக்கிற இளஞ்சூரியன் இல்லையா. திருஞான சம்பந்தர் ரொம்ப சின்ன பையன், இளையவர். அதனால அவரை காலை எழுந்திருக்கிற இளஞ்சூரியனுக்கு ஒப்பிடுறார். அப்படி காலம்புற எழுந்திருக்கிற இளஞ்சூரியன் சக்கச்சவேல்னு நம்ம சூரியோதயத்தும் போது பார்த்தா தெரியும். 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் பார்த்தா அப்படியே சூரியன் அப்படியே சக்கச்சவேல்னு இருக்கும் காலங்கத்தால். அப்படி இளஞ்சூரியன் மாதிரி அங்க திருஞான சம்பந்தர் உட்கார்ந்துருக்கார். அப்படி அந்த சூரியனை சுத்தி என்ன சூழறதான், புடை சூழும் கருமுகில் போல். அப்படி அந்த சூரியனை கரிய மேகங்கள்லாம் சூழ்ந்து மறைக்கிற பாக்குறது மாதிரி அந்த திருஞான சம்பந்தர் அங்க பீடத்தில் உட்கார்ந்துருக்கார். அவரை சுத்தி இந்த கருமையான சமணர் கூட்டம் நிற்கிறது அப்படிங்கிறார். காலை எழும் கதிரவனை புடை சூழும் கருமுகில் போல் பீலிசேர் சமன் கையர் பிள்ளையார் தமை சூழ்வார். பீலி அப்படின்னா மயில் இறகு, மயிர் பீலின்னு நமக்கு தெரியும். இந்த சமணர்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று, அவர்கள் கையில் எப்பவும் மயிர் பீலி வச்சுட்டு இருப்பா, கையில் குண்டிகை தூக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் அவர்களுடைய வழக்க சம்பிரதாயங்கள். அதனால பீலிசேர் சமன் கையர், இந்த கையில் எப்போ மயிர் பீலியை வச்சுட்டு இருக்கிற சமன் கையர், சமணர்களாகிய கீழோர்கள். கையர்னாக்க பெரும்பாலும் தேவாரத்தில் பெரிய புராணத்துலலாம் கீழ்மையுடையவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். லோ லைஃப், லோ பர்சன் அப்படிங்கிறமே, அது மாதிரி அந்த தூய்மை இல்லாத நற்குணம் இல்லாதவர்களுக்கு கையர்னு பேர். அப்படி இந்த பிலியை தாங்கியிருக்கிற சமணர்களாகிய கீழோர்கள் பிள்ளையார் தமை சூழ்வார். திருஞான சம்பந்தர சுத்தி நின்று சுத்தி எல்லாரும் ஓடி வந்துட்டா கூட்டமாக சுத்தி நின்றுட்டு, ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு எண்ணி, ஏலவேனா இயன்ற அளவு இயன்றபடி அவர்களால் முடிஞ்ச அளவில், வாதினால் வெல்வதனுக்கு எண்ணி அவரோட வாது செய்து, வாது செய்கிறதுனா என்ன, தர்க்கம் பண்ணி, உங்கள் கொள்கை என்ன, எங்கள் கொள்கை இது, உங்கள் கொள்கையில் என்ன குறை இருக்குது, எங்கள் கொள்கையில் அது மாதிரி ஒருத்தர் இந்த பட்டி மண்டபம்னா டிவியில் வச்சுருக்கானே இப்பெல்லாம், அதெல்லாம் இப்போ காமெடி ஷோவாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் தர்க்கம்னாக்க ரெண்டு குழு இருக்கும், ஒவ்வொரு குழுவும் தங்களுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் வைப்பாள், அது எதிர்குழு அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வைப்பாள், அதுக்கெல்லாம் இது இப்படி இல்லை அப்படி இல்லை, இதில் இந்த மாதிரி பிழை இருக்குது, இதில் இந்த மாதிரி பிழை இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்வேல், எங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்வேல், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய கொள்கைகளை தர்க்கம் பண்ணி யாருடைய கொள்கை சிறந்தது, யாருடைய கொள்கை உயர்ந்தது அப்படின்னு நிரூபிக்க பார்ப்பான். அதுதான் வாது. அதனால் ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு எண்ணி, அவரை வாது செய்து அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணி தாம் கோலும் நூல் எடுத்து ஓதி. கோலும் நூல் அப்படின்னா தாங்கள் பெரிதாக மதிக்கின்ற தங்களுடைய கொள்கைகள்லாம் இருக்கு விளக்குகின்ற அந்த மாதிரி நூல் புஸ்தகங்கள், அவளுடைய சமய புஸ்தகங்கள். தாம் கோலும் நூல் எடுத்து ஓதி, அதில் இருக்கிற வாசகங்கள்லாம் சொல்லி, ஓதுறதுன்னா சொல்கிறது, பாடுறது, பேசுறதுன்னு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ஓதுறதுன்னா அதில் படித்து, இது மாதிரி எங்களோட இதில் சொல்லியிருக்கு பார், எங்கள் கொள்கை எங்கள் நூலில் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு பார் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் ஆளாளுக்கு அவ்வா கையில் இருந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து அவ்வா ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிச்சு, தலை திமிர்ப்ப குறைத்தார்கள். தலை திமிர்ப்ப, திமிர்ப்பனாக்க ஆட்டுறது, குறைத்தார்கள்னா கத்தினார்கள்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரியும் நாய் குறைக்கும், அது மாதிரி இங்கே சேக்கிழார் அவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒரே சமயத்தில் சொன்னான். ஒரு பத்து நாய்கள் தெருவில் நம்ம நடந்து போகிறப்ப பார்த்துருக்கோம் மேம், இந்தியாவில் தெருவில் இந்த கொள்ள அந்த கோடி வரைக்கும் ஒரு பத்து நாய் எட்டு நாய் ஓடி வந்து ஆளை எல்லாம் இஷ்டத்தை குறைக்கும். அது மாதிரி அவரை சுற்றி இந்த சமணர்களெலாம் நின்றுண்டு தலையை ஆட்டி, திமிர்ப்ப அப்படின்னா தலையை ஆட்டுறது இல்லையா, நம்ம ரொம்ப காரசாரமாக பேசுகிறப்ப தலை தன்னால் ஆடும், அப்படி தலையை ஆட்டி சத்தம் போட்டார்கள். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அப்படி இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். 757 பாட்டு, பிள்ளையார் அது கேளா பேசுகணும் பொருள் எல்லை உள்ளவாறு என்று அருள, ஊத்தைவாய் பரிதலையர் துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறி கதற ஒள்ளிழையார் அது கண்டு புறாராகி உள் நடுங்கி. இந்த பாட்டு இதோட முடியலை, அடுத்த பாடலில் இது கண்டினியூ ஆகுது. ஆனால் நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாட்டு இப்படி நிறுத்திடுவோம் பாதியில். அப்படி அவர்கள்லாம் முன்னாடி பாடலை பார்த்தெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று கத்த ஆரம்பிச்சிட்டா, இது இது உங்கள் இதில் அப்படி சொல்லிருக்க, எங்கள் இதில் இப்படி சொல்லிருக்கு பாரு, நீ சொல்கிற தப்பு எங்கள் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆளாளு கத்த ஆரம்பித்தார். அப்போ பிள்ளையார் அது கேளா, கேளா அப்படின்னாக்க கேட்டு அப்படின்னு அர்த்தம். இது தமிழ் செய்யுள்களில், தமிழ் செய்யுள்களில் இது மாதிரி பிரயோகங்கள்லாம் வரும். அது கேளார் அப்படின்னாக்க அதை அவர் கேட்கலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது கேளா அப்படின்னாக்க அதை கேட்டு அப்படின்னு இந்த இடத்துல பொருள் வரும். பிள்ளையார் அது கேளா, அதை அதனை கேட்டு, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அப்படி அவள் கத்துறதெல்லாம் கேட்டுட்டு, பேசுகணும் பொருள் எல்லை உள்ளவாறு என்று அருள. அவர்களை பார்த்து அவர் ஒன்று சொன்னார், பேசுகணும் பொருள் எல்லை உள்ளவாறு அப்படின்னு சொன்னார். அதனை பேசுகணும் பொருள் எல்லை உள்ளவாறு, அந்த பேசுக அப்படிங்கிறத கடைசியில் வச்சுக்கணும். நும் பொருள் எல்லை உள்ளவாறு பேசுக, அதனால் நும் பொருள் எல்லை உள்ளவாறு பேசுக என்ன அர்த்தம், பொருள் எல்லை உங்களுடைய தத்துவங்கள், பொருள் இல்லையா உங்கள் தத்துவங்கள், நும் பொருள் உங்களுடைய தத்துவங்களுடைய எல்லை அப்படின்னா முடிவு, உங்கள் தத்துவங்களுடைய முடிவை உள்ளபடி பேசுங்கள், சரியான முறையில் பேசுங்கோ இல்லையா. நம்ம ஒரு வாது செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் சொன்ன, கோஜென்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் சொன்னால் தானே நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொன்னால் எதுக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அதான் அவர் சொல்கிறார், உங்களுடைய கொள்கைகளுடைய முடிவுகளை உள்ளபடி ஒழுங்காக பேசுங்கள் அப்படின்னு சொன்னார் சம்பந்தர். இந்த பொருள் எல்லை அப்படின்னாக்க கொள்கையின் முடிவுகள், நம்ம ஒரு வேதாந்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம், ரொம்ப வேதாந்தம் பேசுகிறான் பாருங்க அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம் வேதத்தின் முடிவில் இருக்கிறது வேதாந்தம், உபனிஷத்துக்கள்லாம் வேதத்தோட முடிவில் இருக்கு, அதனால் அது வேதத்தின் முடிவாக உள்ளது, அது அதான் வேதாந்தம். அது மாதிரி உங்களுடைய பொருள் எல்லை, உங்களுடைய கொள்கைகளின் முடிவுகளை ஒழுங்காக பேசுங்கோ, முறைப்படி பேசுங்கோ அப்படின்னு அவர் சொன்னார் சம்பந்தர். அதை கேட்டதும் ஊத்தைவாய் பரிதலையர் துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறி கதற, அதை கேட்டதும் இந்த சமணர்கள்லாம் ஒரு கூட்டமாக அவர் சூழ்ந்து நின்றுட்டு ஆளாளுக்கு அவசர அவசரமாக கோபத்தில் எதாவது சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் இதுக்கு அர்த்தம். ஊத்தைவாய், நம்ம சமணர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசியிருக்கோம், அதில் ஒரு வழக்கம் என்னன்னாக்க அவர்கள் பல்லு தேய்க்க மாட்டார்கள். எப்படி முன்னாடி குளிக்க மாட்டார்கள்னு சொன்னேனோ அதே காரணம் தான், பல்லு தேய்ச்சா பல்லில் இருக்கிற வாயில் இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும், அதனால் பல்லு தேய்க்கக்கூடாதுன்னு அவள் கொள்கையைப்படி அந்த சமண குருமார்கள்லாம் பல்லு தேய்க்க மாட்டார். அப்படி பல்லு மாசக்கணக்காக வருஷக்கணக்காக பல்லு தேய்க்காட நம்ம வாய் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதான் ஊத்தை வாய் அப்படின்னு அதான் சொல்கிறேன். ஊத்தை வாய் பரி தலையர், அவர்கள் தலையில் இருக்கிற மயிரை கையால் பிடுங்கிக்கிற பழக்கம் உண்டு அவளுக்கு, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பறிக்கப்பட்ட தலையை உடையவர்கள் இல்லையா, நம்ம தலைமையில் கத்தியை வச்சு க்ஷவரம் பண்ணிக்கலாம், இல்லை கத்திரிக்கோள் வச்சு வெட்டிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் அவர்கள் கையால் மயிரை பிடுங்குவா. அப்படி பறிக்கப்பட்ட தலையை உடையவர்கள் அப்படிப்பட்ட சமணர்கள் துள்ளி எழுந்து அந்த கோபத்தில் ஒரு குதி குதிச்சு எழுந்து அநேகராய் சூழ்ந்து அப்படி ஒரு ஒத்த ரெண்டு பேர் இல்லை எக்கச்சக்கமான பல பேர்கள் அவரை சுற்றி கூட்டமாக சூழ்ந்து நின்றுண்டு பதறி கதற பதறது அப்படின்னாக்க அவசரப்படுறது இல்லையா, நம்ம பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்போம் பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு. அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னாக்க பதற்றம் இருக்கக்கூடாது, நிதானமாக ஒழுங்காக யோசித்து தக்கபடி பண்ணணும். ஆனால் இவர்கள் பதறார்கள் அப்படியே அந்த வேகத்தில் பதற்றத்தோட கதறது அப்படின்னாக்க பெருசாக சத்தம் போடுறது. இப்போ கதறதுன்னா நம்ம அழகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா, கதறதுன்னா அப்படி ஓலமிட்டு அழகிறது அது மாதிரி. ஆனால் கதறது அப்படின்னாக்க வாய் விட்டு கத்துறது பெருசாக. அது மாதிரி அந்த சமணர் கூட்டம் எக்கச்சக்கமாக பல பேர் அவரை சூழ்ந்து நின்று ரொம்ப அவசர அவசரம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்கிறத பார்த்ததும் ஒள்ளிழையார் அது கண்டு பொறார் ஆகி உள் நடுங்கி. இந்த ஒள்ளிழையார் அப்படின்னா இந்த இடத்துல மங்கையர்கரசியாரை குறிக்கிறது மகாராணி. ஒள்ளிழை அப்படின்னாக்கா அது ஆகு பேர பெண்ணை குறிக்கும், இந்த இடத்துல அது மங்கையர்கரசியாரை குறிக்கிறது. அப்படி இந்த மங்கையர்கரசியார் அதை பார்த்து பொறார் ஆகி பொறுக்க முடியாமல் அவருக்கு மனசில் அதை பொறுத்துக்க முடியல, ஐயோ இப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறதே அப்படின்னு உள் நடுங்கி மனசுக்குள்ளே ரொம்ப பயம் வந்துடுத்து அவருக்கு. சம்பந்தம் இருக்கதோ ஆட போகிறதோ ஏதோ ஆட போகிறதோ அப்படின்னு உள் நடுங்கி அப்புறம் ராஜா பார்த்து அதை சொல்ல போகிறோம், அதை அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். அடுத்த பாட்டு தென்னவன் தன்னை நோக்கி திருமேனி எளியர் போலும் இன்னொருட் பிள்ளையார் மற்ற இவர் உவர் எண்ணிலார்கள் மன்ன நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும் பின்னை இவ் அமணர் மூழ்வார் வல்லரேல் பேச என்றார். இது இந்த பாட்டில் மங்கையர்கரசியார் அந்த பாண்டிய ராஜா கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு வர்ணிக்கிறார் திரு சேக்கிழர். தென்னவன் தன்னை நோக்கி அந்த மகாராணி முன்னாடி போன பாட்டில் பார்த்தோம் இந்த சமணர்கள் சம்பந்தரை சூழ்ந்துட்டு கத்துறதெல்லாம் பார்த்தோம் அவருக்கு சம்பந்தம் இருக்கதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் வந்துடுத்து. அதனால் அவர் ராஜாவை பார்த்து சொல்கிறார் தென்னவன்னா பாண்டியன் அர்த்தம். நம்ம முன்னாடி இந்த செய்யணி திருவாலவாய் பாட்டில் பல வார்த்தைகள் பார்த்துருக்கோம், பாண்டிய ராஜாவுக்கு பாண்டியன்னு சொல்கிறதுக்கு பல வார்த்தைகள் உண்டு, அதில் ஒரு வார்த்தை தென்னவன். தென்னவன் தன்னை நோக்கி இந்த பாண்டிய ராஜாவை பார்த்து திருமேனி எளியர் போலும் இன்னொரு பிள்ளையார் மற்றவர். இந்த மற்று அப்படிங்கிறது அசைன்னு வச்சுக்கலாம் நீங்கள், அசைனா ஃபில்லர் வேர்டு, அது நீங்கள் விட்டுட்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். திருமேனி எளியர் போலும் இன்னொரு பிள்ளையார் இவர் அப்படின்னா இவர் இன்னொரு பிள்ளையார் ஆகிய இவர் இன்னொரு பிள்ளையார் இவர் திருமேனி எளியர் போலும் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு பிள்ளையார் இவர் இந்த சிவருமாண்டி அருள் பெற்ற ஞான குழந்தையாகிய இவர் திருமேனி எளியர் போலும். திருமேனினா இவர் உடம்பு இருக்கே இவர் உருவத்தில் எளியர் அப்படின்னா சின்னவர் வலிமை குறைஞ்சவர். ஏன்னா இவர் குழந்தை இல்லையா, 8 வயசோ 9 வயசோ இருக்கும், சுற்றி இருக்கிறாள்லாம் 30 வயசு 40 வயசு 25 வயசு அப்படி குரோன் அப் மென் எல்லாரும் கூட்டமாக. அப்போ இந்த திருஞான சம்பந்தர் இவர் திருஞான சம்பந்தராகிய இவர் உருவத்தில் ரொம்ப சின்னவர் திருமேனி எளியர். உவர் எண்ணிலார்கள் உவர்னாக்க அங்கே இருக்கிற கூட்டம் இருக்கே, இந்த முன்னாடி இருக்கிற இந்த கூட்டம் இருக்கே, எண் இலார்கள் பெரிய கூட்டம் எண்ணற்றவர்களாக நிற்கிறார். இவர் ஒத்தராக நிற்கிறார், இங்கே இவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக எண்ணற்றவர்களாக நிற்கிறார். உவர் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இப்போ பிரயோகத்தில் இல்லை, யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கலாம்னு தோன்றுறது. தமிழில் 3 விதமான ப்ரோனவுன்ஸ் உண்டு, உதாரணமாக அது இது அப்படின்னு நமக்கு தெரியும், இதுனா கிட்டக்க இருக்கிறது அதுனா தள்ளி இருக்கிறது அப்படின்னு. அந்த உது அப்படின்னு ஒரு வார்த்தையும் உண்டு தமிழில், அ உ இ ஏ அப்படின்னு அந்த 3 வினாக்கள் சுட்டு பெயர்களுக்கு வரும் அதெல்லாம், அவன் இவன் உவன் எவன் அது மாதிரி, அது இது உது எது அது மாதிரி. அதில் இந்த இடத்துல சொல்கிறார் இவர் இவர் இவர்னு யாரை சொல்கிறக்கா திருஞான சமுந்தர, இவர் திருமேனி எளியர் திருஞான சமுந்தராகிய இவர் உருவத்தில் சின்னவர். உவர் எண்ணிலார்கள் அங்கே முன்னாடி இருக்கிற இந்த கூட்டம் இருக்கே, முன்னாடி இருக்கிற அந் உவர் உவர்னா அந்த முன்னாடி இருக்கிற கூட்டம், அந்த முன்னாடி இருக்கிற கூட்டம் கணக்கில்லாதவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கா. மன்ன ராஜா நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும், உன்னுடைய இந்த ஜுரத்தில் இப்படி உடம்பெல்லாம் எழுந்திருக்க முடியாமல் கண்ணை திறக்க முடியாமல் இப்படி மயங்கி கிடக்கிய நீ உன்னோட மயக்கத்தை எங்கள் வள்ளலாராகிய திருஞான சம்பந்தர் தீர்த்து அருள் புரிவார். பின்னை இவ் அமணர் மூழ்வார் வல்லரேல் பேச என்றார். அதுக்கப்புறமா இந்த அமணர்கள் வாது செய்யறதுக்கு மூழ்வார்கள்னாக்க வாது செய்ய வல்லவர்கள்னாக்க பேசட்டும் அப்படின்னார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். அப்படி அவர்கள் சொன்னதும் அந்த ராஜா என்ன சொன்னா அப்படிங்கிறது அடுத்த பாட்டு. மாறனும் அவரை நோக்கி வருந்தல் நீ என்று மற்ற வேறு வாது என்கொள் என்மேல் வெப்பு ஒழித்து அருகர் நீரும் ஆரணி சடையினாருக்கு அன்பராம் இவரும் நீங்கள் தெரிய தெய்வத்தன்மை என்னிட தெரிப்பீர் என்றான். இது ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ். இது அப்படி மங்கையர்கரசர் அப்படி ராஜாட்ட விண்ணப்பிக்கிறார். இது மாதிரி இந்த நடக்கிறதே எனக்கு பயமாக இருக்கே, முதல்ல உன்னோட ஜுரத்தை போகட்டும், அதுக்கப்புறம் வாது செய்ய வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். இல்லையா, அவர் சம்பந்தர் எதுக்கு வந்திருக்கார், ராஜாவோட ஜுரத்தை போக்கணும், அதுதான் முக்கியமான நோக்கம். வாது செய்யறதுக்காக அவர் வரல இங்கே முதல்ல. அப்படி இந்த ராஜாவோட ஜுரத்தை போக்குறதுக்காக தான் அழிச்சுனு வந்திருக்கோம். அப்படி இருக்கிற ராஜாவோட ஜுரத்தை போக்குறத விட்டுட்டு வா, ரெண்டு பேரும் சண்டை பண்ணுறதா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் ராணி. அதை கேட்டது ராஜாவும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதாங்கிற மாதிரி சொல்கிறார். மாறனும் அவரை நோக்கி வருந்தல் நீ என்று. மாறன் அப்படின்னாக்க பாண்டிய ராஜாவுக்கு இன்னொரு பேர் மாறன். மாறனும் பாண்டிய ராஜாவும் அவரை நோக்கி மங்கையரக்கரசியாரை பார்த்து வருந்தல் நீ என்று, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. வருந்தல் அப்படின்னா வருந்தாதே அப்படின்னு அர்த்தம். நீ வருந்தாதே அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த சமணர்களை பார்க்குறார் ராஜா. சமணர்களை பார்த்து மற்ற வேறு வாது என் கொல், இன்னும் வேற என்ன வாது செய்யணும் இல்லையா, மற்றனா இன்னும், வேறு வாது என் கொல், வேற என்ன வாது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்றார். என்மேல் வெப்பு ஒழித்து, எனக்கு வந்திருக்க இந்த ஜுரம், எனக்கு வந்திருக்கிற இந்த ஜுரத்தை முதல்ல போக்குங்கோ. என்மேல் வெப்பு ஒழித்து அருகர் நீரும், சமணர்களாகிய நீங்களும் ஆரணி சடையினாருக்கு அன்பராம் இவரும். ஆரணி சடையினார்னா கங்காதரர், ஆறுனா கங்கை, அணிகின்ற சடையை உடையவர் சிவபெருமான். கங்கையை அணிந்த சடையை உடைய சிவபெருமானுக்கு அன்பர் ஆம் இவர். அப்படி சிவபெருமானுக்கு அடியவரான இந்த திருஞான சம்பந்தர். இவரும் நீங்கள் தேறிய தெய்வத்தன்மை என்னிட தெரிப்பீர் என்றான். நீங்கள் தேறிய தெய்வத்தன்மை, நீங்கள் ரெண்டு பேரும், நீங்கள் அருகர்கள் சமணர்கள், நீங்கள் உங்களுடைய கொள்கை உங்களுடைய கடவுள்னு ஒரு இது சொல்கிறார். இவர் இவருடைய கொள்கை இவருடைய கடவுள்னு ஒன்று சொல்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வந்திருக்கிற ஜுரத்தை தீர்க்க முதல்ல, நீங்கள் யாருக்கு யாரால என்னோடய ஜுரத்தை தீர்க்க முடியுமோ அப்போ அவர்கள் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியாக உங்களுடைய தேறிய தெய்வத்தன்மை, உங்களுக்கு நீங்கள் பின்பற்றுகின்ற நீங்கள் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் என்னெல்லாம் சொல்கிறளோ அதனுடைய தெய்வத்தன்மை, அதனுடைய உண்மையான நிலையை, தெய்வத்தின் நிலையை எனக்கு விளக்குங்கள் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு ஜுரம் வந்திருக்கு யாராலையும் போக்க முடியல, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுற, அதாவது நீங்கள் ஒரு பக்கம் சமணர்கள் அவர் இன்னொரு பக்கம் சைவர், நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட ஜுரத்தை தீர்க்க முயலுங்கோ, யாரால என்னோட ஜுரத்தை தீர்க்க முடியறதோ அவர்கள் பக்கம் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்படியாக நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். தெரிப்பீர் அப்படின்னா விளக்குங்கள், தெரித்தல்னா விளக்குறது, தெளிவாக தெரியும்படியாக செய்வது, தெரிப்பீர். நம்ம தெரியறதுங்கிறோம் இல்லையா, ஆமாம் அதான் சொன்னாக்க, ஆமாம் எனக்கு தெரியுது, எனக்கு தெரியும் அப்படிம்போம். அதான் தெரியறதுனா டு நோ, தெரிப்பீர் அப்படின்னாக்க எனக்கு தெரியும்படியாக செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். பெரிய புராண பாட்டை பார்த்துட்டு பதியத்துக்கு போவோம். திருச்சிற்றம்பலம்.